கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் ஜீதருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்மானை உணர்த்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி மீண்டும் காலை வேளையில் வானொலி நிகழ்ச்சிகளோடு உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சியடைந்து இன்றைய சைவ நற்சிந்தனை பொழுதில் எங்கள் ஆலயத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற வருடாந்த மகோற்சவத்தினை ஒட்டிய நற்சிந்தனைகளாக மகோற்சவ விளக்கங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய மகோற்சவகால கிரியா விளக்கங்கள் பற்றி இன்றும் அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு வாரகால நற்சிந்தனை நிகழ்ச்சிகளிலும் கேட்க இருக்கிறோம். ஆன்மாக்களுக்கு ஆணவமாகிய மூல மல காரணத்தினாலே கண்மானுசாரமாக உண்டாகின்ற பிறப்பு அண்டசம் ஸ்வேதசம் உட்பிச்சம் சராயுஷம் என்று நான்கு வகைப்படுகிறது. முட்டையில் இருந்து தோன்றுகின்ற பிறப்புக்கள் அண்டசம் என்றும் வியர்வையில் இருந்து தோன்றுகின்ற பிறப்புக்கள் சுவேதசம் என்றும் வேர் வித்துக்களை மேற்பிளந்து தோன்றுகின்ற பிறப்புக்கள் உட்பிச்சம் என்றும் கருப்பையில் இருந்து தோன்றுகின்ற பிறப்புக்கள் சாராயுஷம் என்றும் வகுத்து கூறப்படுகின்றன. இவற்றுள் கருப்பையில் இருந்து தோன்றுகின்ற பிறப்புக்கள் 84,000 வகைப்படும். இவற்றுள் எல்லாவற்றையும் போகத்தினாலும் பிராயச்சித்தாதிகளினாலும் நீக்கி மானுட பிறப்பெடுத்தலே மிக மிக அருமையானது என்பதனை அவ்வைப்பிராட்டியார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிதாம் என்று தெளிவுறக் கூறினார். இத்துணை சிறப்பு பொருந்திய மானிட ஜென்மத்தை எடுப்பினும் சாஸ்திரமணம் வீசாத மலைகளில் குறவர் மறவர் முதலியோர்களாய் பிறவாது சாஸ்திரங்கள் வழங்கும் தேசங்களிலே சிவ பிரணீதமாகிய வேதாகமங்கள் திகழும் உத்தம தேசங்களில் பிறந்து சிவபுண்ணியங்கள் ஆற்றக்கூடிய தன்மை கொண்ட மானிடர்களாய் நாம் பிறந்திருப்பது இறையருள் கூடிவரப்பெற்றதான ஓர் நிலையாகும் என்பதனை சிவஞான சித்தியார் என்னும் நூலில் வாழ்வெனு மையல் விட்டு வறுமையாஞ்சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரும் மூழ்பரல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே என்று அழகாக கூறப்பட்டுள்ளதனை நோக்கலாம். இப்படி மிக அருமையாக பெற்ற மானிட பிறவியினால் வரும் பலன் யாதனில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கு பாதங்களிலும் நின்று இறைவனை வழிபட்டு பரம புருஷார்த்தமாகிய நித்யானந்த முத்தியினை அடைவதே என்று இந்து சமயம் தெளிவுறுத்துகின்றது. இந்த வழிபாடுகளுக்கு காற்கோல் இட்டாற்போல் சர்வ வியாபகமாக இருக்கும் இறைவனை ஆலயத்தினுள் சென்று அவன் அருளில் இழைத்து சைவ நாற்பாதங்கள் இயற்றி வழிபட்டு வந்தால் நம் பிறவி மேன்மையடையும் என்று நமது மத நூல்கள் யாவுமே விதந்துரைத்துள்ளன. அத்தன் ஆலய அனைத்தும் வைகளும் பக்தியோடு முன் பரவியே மிகுந் சுத்தனாகியே தொலைவிலாருயிர் முத்தி எய்தினான் முழு துணந்துளான் என்கிறது கந்தபுராணம். ஆலயங்கள் இல்லாத ஊர் எவ்வித செல்வங்களால் நிறைந்திருந்தாலும் திருவமைந்த ஊராகாது. அது காடு போன்றது என்பதனை திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் என்று தொடங்கும் தேவாரத்தில் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று கூறப்படுவதில் இருந்து ஆலயத்தின் சிறப்பினை நோக்கலாம். இவ்வாறு வேதங்களும் ஆகமங்களும் விதித்துரைக்கின்ற ஆலயக் கிரியைகளை நித்தியம் நைமித்தியம் காமிகம் என்று மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம். இங்கு ஆலயங்களில் தினந்தோறும் இடம்பெறும் ஸ்நானம் தர்ப்பணம் அர்ச்சனை அக்னிகாரியம் என்பன நித்திய கிரியைகள் என்றும் பிரதிஷ்டை மகோட்சபம் நவகலச ஸ்நபனம் அஷ்டோத்தர கலசம் சகஸ்ர கலசம் ஆகியவை நைமித்திய கிரியைகள் என்றும் சித்திகளை பெற விரும்பி விசேஷ தினங்களிலே விசேடமாக செய்யும் விரதம் பூஜை ஓமம் ஜபம் ஆகியவைகள் காமிய கிரியைகள் என்றும் மகோற்சவ விளக்கம் என்னும் நூலில் அச்சிவேலி குமாரசாமி ஐயா அவர்கள் கூறுகின்றார். மேலும் கூறுகின்ற வேளை நித்திய கிரியைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்த பொருட்டு நைமித்திய கிரியைகள் இயற்றப்படுகின்றன என்று கூறியுள்ளார். இவ்வாறான சிறப்புகளுடன் கூடிய நைமித்திய கிரியைகளில் பிரதிஷ்டைக்கு அடுத்த சிறப்புகளுடன் கூடியதாக விளங்குவது மகோற்சவம் எனப்படும் உற்சவம் ஆகும். இதனுடைய தொடர்ச்சியான சிறப்புகளை நேயர்கள் அடுத்தடுத்த வாரங்களிலும் எதிர்பார்க்கலாம் என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.
இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
இனிக்கின்றது முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகாத மனம் இங்கே காணவில்லையே முருகாத மனம் இங்கே காணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது நீதி போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையோ. துதி போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் இந்த கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் இந்த கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. முருகா து அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கடலடியை பிழிகள் என்றும் தேடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கடலடியை பிழிகள் என்றும் தேடுதையா. முருகா அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியேதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது.
ஆக்லாந்து நியூசிலாந்து அருள்மிகு திருமுருகன் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் 2026 ஆரம்பம் 22/1/2026 வியாழக்கிழமை, பூர்த்தி 4/2/2026 புதன்கிழமை. சூலம் பிடித்து அம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீதெழுந்து ஆலங்கடித்த பெருமான் குருமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. முருகன் அடியார்களே நியூசிலாந்து நாட்டில் ஒட்டாகு நகரில் வீற்றிருந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் தந்தரல் புரியும் திருமுருகப் பெருமான் மகோத்சவ விசுவா வசு வருஷம் தை மாதம் 22/1/2026 வியாழக்கிழமை மாலை 5:30 பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 14 தினங்கள் நடைபெற திருவருள் பாலித்துள்ளார். புண்ணிய காலங்களில் மெய்யடியார்கள் யாவரும் சைவ ஆசார சீலர்களாக வருகை தந்து திருமுருகனின் அழகு திருக்கோலங்களை தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவென வேண்டுகின்றோம். உற்சவகால விவரங்கள் பூர்வாங்க கிரியைகள் 22/1/2026 வியாழக்கிழமை அன்றைய தினம் நித்திய பூஜை மாலை 5 அதனைத் தொடர்ந்து அனுக்யை மாலை 6 கிராம சாந்தி மாலை 6:30 வாசு சாந்தி இரவு 7:30 மிருத் சக்கரகரணம் இரவு 8 இடம்பெறும். அடுத்த நாள் கொடியேற்றம் 23/1/2026 வெள்ளிக்கிழமை அபிஷேகம் காலை 6 ஆரம்பமாகி நித்திய பூஜை காலை 7:30 மணிக்கு தொடர்ந்து கொடிபட பூஜை காலை 8 மணிக்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கணபதி தாளம் காலை 8:30 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 9 மணிக்கு நடைபெற்று கொடியேற்றம் காலை 10 மணிக்கு இடம்பெறும். அன்றைய தினம் மாலை அபிஷேகம் மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகி நித்திய பூஜை மாலை 6:30 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை 7:00 மணிக்கு நடைபெறும். தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை 7:45 மணிக்கு இடம்பெற்று சுவாமி வீதி விளம்பரதல் 8:00 மணிக்கு இடம்பெறும். 24/1/2026 சனிக்கிழமை முதல் 29/1/2026 வியாழக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகி நித்திய பூஜை காலை 9:30 மணிக்கு இடம்பெறும். ஸ்தம்ப பூஜை காலை 10 மணிக்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 10:30 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து உள்வீதி உற்சவம் இடம்பெறும். அதேபோல் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் மாலை 5:30 மணிக்கு இடம்பெற்று தொடர்ந்து நித்திய பூஜை மாலை 6:30 மணிக்கு இடம்பெறும். ஸ்தம்ப பூஜை 7:00 மணிக்கு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை 7:45 மணிக்கு இடம்பெற்று தொடர்ந்து உள்வீதி உற்சவம் இடம்பெறும். மாம்பழ திருவிழா 27/1/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முதல் சப்பர திருவிழா அதாவது 30ஆம் தேதி 31/1/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இடம்பெறும். அடுத்து தைப்பூச காவடி திருவிழா 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் இடம்பெறும். ரதோற்சவம் 31/1/2026 சனிக்கிழமை அன்றைய தினம் அபிஷேகம் காலை 6 மணிக்கு இடம்பெற்று தொடர்ந்து நித்திய பூஜை காலை 7 மணிக்கு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை காலை 7:30 மணிக்கு இடம்பெறும். வசந்த மண்டப பூஜை காலை 8:15 மணிக்கு இடம்பெற்று ரதோற்சவம் பகல் 9:30 மணிக்கு இடம்பெறும். அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அபிஷேகம் காலை 6 மணிக்கு இடம்பெற்று தொடர்ந்து நித்திய பூஜை காலை 7 மணிக்கு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சூர்ணோற்சவம் காலை 7:30 மணிக்கு இடம்பெறும். தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை காலை 8 மணிக்கு நடைபெற்று தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை காலை 8:45 மணிக்கு நடைபெற்று தொடர்ந்து தீர்த்தோற்சவம் பகல் 9 மணிக்கு நடைபெறும். அன்றைய தினம் அதாவது 1/2/2026 தீர்த்தோற்சவம் அன்று மாலை நித்திய பூஜை மாலை 5:30 மணிக்கு நடைபெற்று தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை மாலை 6 மணிக்கு இடம்பெறும். அன்று கொடியிறக்கம் 7:00 மணிக்கு இடம்பெறும். அடுத்த நாள் பூங்காவன திருவிழா 2/2/2026 திங்கட்கிழமை நித்திய பூஜை மாலை 5:30 மணிக்கு இடம்பெற்று பூங்காவனத்தில் விசேட பூஜை 6 மணிக்கு நடைபெறும். அடுத்த நாள் 3/2/2026 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு வைரவர் விசேட அபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நித்திய பூஜை 7:00 மணிக்கு நடைபெற்று தொடர்ந்து வைரவர் விசேட பூஜை மடை 7:30 மணிக்கு இடம்பெறும். அடுத்த நாள் 4/2/2026 புதன்கிழமை பிராய்ச்சித்த அபிஷேகம் பகல் 9 மணிக்கு இடம்பெற்று விசேட பூஜை பகல் 10 மணிக்கு இடம்பெறும். ஆகவே அடியார்கள் அனைவரும் உற்சவ காலங்களில் பால் இளநீர் பூ மாலைகள் மலர்கள் வழங்கி திருமுருகன் திருவருள் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆக்லாந்து நியூசிலாந்து ஆலய குருமார்களும் திருமுருகன் திருச்சபையினரும் உபயகாரர்களும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.
தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
ஜனவரி மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். ஜனவரி 22 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவள்ளூர் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 22 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 24 தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 24 தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 24 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 27 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 27 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 29 தேதி வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 30 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 4 மணிக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவபெருமானுடைய விரத நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு விரத நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பிரதோஷ விரத நாள். பல பேருக்கு வந்து இந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுல இன்னமும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பிர அப்படின்னா விசேஷமான, தோஷம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். விசேஷமான தோஷங்கள் அப்படின்னு உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அந்த தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான திருநாள், அதனால இதற்கு பிரதோஷ திருநாள் அப்படின்னு பேரு. அப்படி இந்த திருநாள் ஏன் வந்தது அப்படின்னா, தேவர்கள் நரைத்திரை மூப்பு பிணி சாக்காடு இதால ரொம்ப துன்பப்பட்டார்கள். அவர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காக எம்பெருமான் கிட்ட வந்து முதலே முறையிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து தங்களே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கடைசியில பார்க்கடலை கடையெல்லாம் அதுல இருந்து அமிர்த வரும் அப்படின்னு அதற்கு முயற்சி செய்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரல, விஷம்தான் வந்தது. அந்த விஷம் தேவர்களை துரத்த தேவர்கள் கிளம்பி நேரா கடைசியா எங்க போவாங்க, கை லாஸ் கையில இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆனா தானே கைலாஷ்னு ஒரு இடம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். நேரா சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அங்க போனா இந்த விஷம் அவங்களை உள்ள விட மாட்டேங்குது. இந்த பக்கமா சுத்தி போனா அந்த பக்கம் சுத்தி வருது, அப்படி இங்க சுத்தி வந்தா திருப்பி இப்படி சுத்தி வருது. ஒரு வழியா ஏமாத்திட்டு உள்ள போய் பெருமான் கிட்ட முறையிடுறாங்க. பெருமானே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விவசாயம் செய்தோம், பார்க்கடலை கடைஞ்சோம், அதுல முதலில் விளைந்தது தங்களுக்கு அப்படின்னு எவ்வளவு நாசுக்கா சொன்னாங்க பாத்தீங்களா. அப்படி முதலில் விளைந்த அந்த விஷத்தை சுவாமி தனக்காக ஏற்றுக்கொண்டு தேவர்களை பார்த்து சொன்னார், இனிமே நீங்க போய் அமிர்தத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற. இப்ப அந்த அமிர்தத்தை தேவர்கள் தேட போயாச்சு. இப்ப அமிர்தத்தை போய் கடைஞ்சி தேடி எடுத்து அமிர்தமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது எல்லாரும் தெரிஞ்ச கதை. இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே தேவர்கள் என்ன செய்யணும், நேரா சிவபெருமான் கிட்ட வந்து நன்றி சொல்லணும். பிரச்சனைன்னு வந்தப்போ வந்தாங்கல்ல, அதனாலதான சுவாமி அந்த ஆலகால விஷத்த சுந்தரரை விட்டு எடுத்துட்டு வர சொன்னார். அதனாலதான் அவருக்கு பேரே ஆலால சுந்தரர்னு பேர். அந்த விஷத்தை வாங்கி சுவாமி தன்னுடைய கண்டத்துல நிறுத்தி காட்டி தனக்கு நீலகண்டம் என்கின்ற ஒரு திருப்பெயர் வரவும் அன்னைக்கு காரணமா அமைந்தது. இவ்வளோ வேலைகள் சுவாமி செய்திருக்கிறாரே, அந்த நன்றி கொஞ்சமாவது வேண்டாம் தேவர்களுக்கு? நன்றியோட வந்து அவரை வணங்கணுமா இல்லையா? வணங்கல, மறந்தாச்சு. இப்போ சுவாமி விட்டுட்டார், சரி பரவாயில்ல அப்படி. அப்புறம்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம சுவாமியை கும்பிட மறந்துட்டோமே, சுவாமிக்கு இல்ல நம்ம நன்றி சொல்லி இருக்கணும், அவரால் தானே இதெல்லாம் நமக்கு சாத்தியமானதுன்னு தங்கள் தவறை உணர்ந்து தேவர்கள் பெருமானை வந்து மன்னிப்பு கேட்டு அபிஷேகித்து பூஜை செய்து வணங்கிய நாளை தான் இன்னைக்கு நாம பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரதோஷம் அப்படிங்கிறது பல வகையான பிரதோஷங்கள் நமக்கு உண்டு. நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு நிறைய பிரதோஷ வகைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது அன்றாடம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அதுக்கு பிரதோஷ நேரம் அப்படின்னே பேரு. பக்ஷ பிரதோஷம், சுக்ல பக்ஷம் நாம சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பட்சங்களில் வருவது பக்ஷ பிரதோஷம். மாத பிரதோஷம் அப்படின்னு மாதந்தோறும் வரக்கூடியதை மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். மகா பிரதோஷம் அப்படின்னா சனிக்கிழமை என்று வரக்கூடியது மகா பிரதோஷம், பிரளய காலத்துல வருவது பிரளய பிரதோஷம். இப்படி பல வகையான இந்த பிரதோஷத்துல என்னென்ன பிரதோஷம் வருதோ அது அத்தனையிலே விரதம் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது மிக உயர்வான ஒரு நாள். இந்த பிரதோஷ விரதம் இருந்தால் சிவபெருமானுடைய அருள் முழுவதையும் நம்மால் பெற முடியும். அதனால் தான் பிரதோஷம் மிக உயர்ந்த சிவனை வழிபடுகிற விரதங்களில் ஒன்றாக சொல்லப்பட்ட ஒரு உன்னத விரதம். இந்த விரதம் இப்ப எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்? காலையில எழுந்த உடனே நீராடி விட்டு சிவபெருமானுடைய நாமத்தை நாம உச்சரிக்கணும். சிவாய நமக, எந்த விரதமா இருந்தாலும் அன்றைக்கு அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். உபவாசம் இருந்து மாலையில சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு 4:00 4:30 இருந்தே கோவில்ல பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அதற்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து நந்தியில சுவாமி எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நாள். நீங்க பிரதோஷ வேளையில பாத்தீங்கன்னா நந்தியோட அந்த ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல தான் வந்து சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்ற ஒரு அற்புதமான திருக்காட்சி நடனத்தை காணுகிற நாள் அப்படின்னா இந்த பிரதோஷ திருநாள் தான். அதனால ஆலயங்கள்ல நந்தி வாகனத்துல சுவாமி ஆரோகணிக்கக்கூடிய அவருடைய பிரகார வளமும் அன்னைக்கு அமைந்திருக்கும். இந்த நாள்ல நாம எப்படி கோவில்ல போய் வணங்கணும் அப்படின்னா, பிரதோஷ தன்னைக்கு வழிபடுறதுக்கு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு ஒரு முறை உண்டு. இந்த முறை எப்படி வணங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா அதை கேட்டுக்கோங்க. சிவபெருமானை வணங்குறதுக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நந்தி இருப்பார், அவரை வணங்கி சிவபெருமானை வணங்கி முதல்ல சண்டிகேஸ்வரரை தாண்டாம திரும்ப வந்து இந்த பக்கம் கோமுகிய தாண்டாம திரும்ப வந்து நந்திய வணங்கி சிவபெருமானை வணங்கி சண்டிகேஸ்வரரை போய் வணங்கிட்டு திரும்ப பெருமான் கிட்ட வந்து நிக்கணும். இது வந்து ஒரு முறை. இதே மாதிரி நீங்க 3 முறை செய்தீங்க அப்படின்னா சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற இந்த முறை வழிபடலாம். ஏன் அப்படிதான் இன்னைக்கு வணங்கணுமா அப்படின்னா, தேவர்கள் விஷம் துரத்துகிற போது இப்படிதான் ஓடினாங்க. அவர்கள் போன அந்த பிரதட்சணத்தை நாம போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்பம் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய நலனும் உண்டு, கடன் தீரும். கடன் அப்படின்னா என்ன கடன், இங்க வாங்கியிருக்கிற கடனும் தீரும், பிறவியில வாங்கியிருக்கிறோம் பாருங்க அந்த பிறவி பெருங்கடனும் தீரும். அடியேன் வந்து ஏற்கனவே இந்த கடன் வாங்கினால் அதுல இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு என்னெல்லாம் பதிகம் வழிபாடெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒன்னு கொடுத்துருக்கேன், வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இந்த சோமசூத்திர பிரதட்சணத்தை மேற்கொண்டாலும் கடன் தொல்லை அப்படிங்கறது நமக்கு முழுமையாக தீரும். இதன்படி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரதோஷமும் இது போல விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய கருணையை பரிபூர்ணமாக நம்மால் அந்நாளில் பெற முடியும். இந்த பிரதோஷ விரதத்தை அன்னைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நல்ல உயரிய தலைமை பண்பு தலைமை பதவி இதெல்லாம் கிடைப்பதற்காகவும் சிவபதம் நமக்கு கிடைப்பதற்காகவும் நல்ல அடியாராய் வாழ்வதற்காகவும் இத்தனை நலன்களையும் வேண்டி இந்த பிரதோஷ விரதத்தை நாம மேற்கொள்ளலாம். பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானுடைய கருணையை எல்லோரும் பெற்று உயலாம். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.